நிர்குண மானச பூஜா பிரகரணம். ஆச்சாரியார் பகவத்பாதர் பூலோகத்துல அவதாரம் பண்ணி சாதாரண மனுஷாளுக்கு கூட உயர்ந்ததான ஒரு ஆத்ம தத்துவம் தெரியணும், அதனால அவ சகல க்ஷேமத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல பதார்த்தங்களை பல பாஷ்யங்களை எழுதினார். பாஷ்யங்கள் எழுதின பிறகு எல்லோருக்கும் புரியணுங்கிறதுக்காக பிரகரணங்களை தயார் பண்ணின. பிரகரணம்னு சொன்னாலே சாஸ்திரத்துல ஏதோ ஒரு பகுதியை வச்சுண்டு அதை விஸ்தாரமாக சொல்லக்கூடியதான அம்சத்துக்கு பிரகரணம்னு பேரு. ஏக ஸ்லோகி பிரகரணத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான பிரகரணங்களும்
விவேகச்சோழனை போன பெரிய பிரகரணமும் சில பிரகரணமும் ஸ்லோகமாகவும் இருக்கு கத்தியமாகவும் இருக்கு அப்படி பிரகரணங்களும் இப்படி பல பிரகரணங்களை எழுதி லோகத்துல சாதாரணமான மகிழ்ச்சியாளருக்கு கூட உயர்ந்ததான ஆத்ம தத்துவம் புரியணும். புரியறது மட்டும் இல்ல அவ வந்து மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற விவகாரங்களை எல்லாத்தையும் நமக்கு எடுத்து அழகா சொல்ற. இப்படி இருக்கக்கூடியதான அம்சத்துல ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது அப்படி இருக்கட்டும். நம்ம தினந்தோறும் பூஜை பண்றோம், அந்த பூஜைக்கு என்ன அர்த்தம், இந்த பூஜையானது எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். என்னமோ ஒரு மெக்கானிக்கலா ஒரு யாந்திரிகமாக பூஜை பண்றோம், நல்லதான் இருக்க பூஜை பண்ணாத போனா அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ வரல கொடுக்கலையும் இது வழக்கம் தான். பூஜையே பண்ணாதவா இருக்கிற போது வளர்த்துருவோம், ஆனா சம்பிரதாயமா பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா ஒரு நாள் பூஜை பண்ணலன்னு ஏதோ தப்பு பண்ணினா போல இருக்கு. ஆனா இந்த பூஜையும் ஒண்ணு பண்றோமே அதுக்கு ஏதோ சந்தனம் கல்பையாமே கண்ணம் கல்பையாமே புஷ்பம் கல்பையாமே தூபம் கல்பையாமே சொல்றேன் சந்தேகம் வருது. உபச்சாரங்கள்ல இதே உபச்சாரங்கள் தான் பண்ணலாமா வேற உபச்சாரங்கள் பண்ணணுமா இப்படி எல்லாம் சந்தேகம் வரல. ஒண்ணு ரெண்டாவது இந்த உபச்சாரங்கள்ல ஏதோ சிலது நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இந்த உபச்சாரங்கள்னா உயிர் உருவம் இருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கு பண்ணலாம். சந்தனத்தை கொடுக்கறேன் புட்பத்தை கொடுக்கறேன்னா ஒரு உருவம் இருக்கிறவருக்கு கொடுக்கலாம். உருவமே இல்லாத நிராகாரமாக நிர்குணமாக உபநிஷத்துகள் எதை சொல்றதோ அவளை கொடுத்த என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகங்களை உபநிஷத்துல பார்த்தா தெரியல, கர்மகாண்டத்துல பார்த்தாலும் தெரியல. என்ன பண்றது, சந்தேகமும் நமக்கு வந்தாச்சு. இந்த சந்தேகங்கள்ல உபநிஷத்துகள்ல எங்கேயும் எனக்கு சந்தேகம் சமாதானம் இல்ல, கர்மகாண்டத்துல சமாதானம் இருக்காங்க அதுலயும் சமாதானம் இல்ல. என்ன பண்றது ஜனங்கள் என்ன பண்ணுவா, அதற்காக இவைகள் எல்லாவற்றையும் சமாதானம் சொல்லணும், நம்ம யுக்தியுக்தமாக சமாதானம் சொல்லணும், அந்த சொல்லக்கூடியதான சமாதானமும் சுலபமாக புரியும்படியும் இருக்கணும் அப்படி ஒரு அபிப்பிராயத்தை வச்சு நிர்குண மானச பூஜான்னு பிரகரணத்தை எழுதின. நிர்குணமான பிரம்மத்துக்கு உருவமற்றதான பிரம்மத்துக்கு மனசினால் மட்டும் பண்ணக்கூடியதான யாத ஒரு பூஜை உண்டோ அந்த பூஜைக்கு தாத்பரியம் என்ன, இந்த தாத்பரியம் சொல்ல வழியில அந்த சாக்குல நமக்கு சாதாரணமாக சம்பிரதாயத்துல பல வருஷங்களாக பூஜை இருக்கு. பஞ்சாயத்தின பூஜை எல்லாம் ஒவ்வொருத்தர் அசல பண்ற அவ சொல்ற எங்காத்துல 500 வருஷமா பூஜை பண்ற. நிஜமோ தப்போ பொய்யோ அது அப்புறம் இருக்கட்டும், 500 வருஷமா இருக்குன்னு நினைச்சு போகிறதுனால என்ன தப்பு, இவர் ஒரு நாளா பண்ணிட்டு இருக்க, இவர் அப்பா பண்றது இவர் பார்த்திருக்க, இல்ல தாத்தா பண்றதும் பார்த்திருக்கலாம், அது முன்னால இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டா இல்லன்னு நீங்க சொல்லுவாரு. என்ன 500 வருஷமா எங்க இடத்துல இந்த மேருக்கு பூஜை நடந்திருக்கு சந்தோஷம். ஆனா இத பூஜை பண்ணும் பொழுது இத்தனை வருஷமா பூஜை பண்ணி எனக்கு அதுக்கு ஒரு விசேஷம் உண்டா, இதுல புதுசா நம்ம பூஜை பண்ணினாதான் அபிஷேகமா, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகங்கள்லாம் வருதோ இல்லையோ. அதோட இல்லாம இந்த பூஜைக்கு என்ன தாத்பரியம் அப்படிங்கறதும் தெரியாத விஷயங்களை நம்ம சொல்ற. அப்ப இதோ ஆச்சாரியர் கற்பனை பண்ணி சொல்லியிருக்காரு நமக்கு, வேதத்துல இல்லைங்கிறேள், கர்மகாண்டத்துல காணப்படலைங்கிறேள், உபனிஷத்துலயும் காணப்படலைங்கிறேள். அப்ப எதுக்காக எங்க இருந்து கண்டுபிடிச்சாரோ, ஒரு ஆகாசத்துல கொண்டு வந்தாரோ, சந்தேகப்படுறது. அவர் என்ன சொல்றார், இவைகள் எல்லாம் கர்மகாண்டத்துல இருக்கிற மந்திரங்கள்லாம் ரகசியமா இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் மந்திரத்துல ரகசியமா இருக்க அதான் எடுத்து காட்டினார். இதை இப்படி பண்ணுன்னு கர்மகாண்ட மந்திரம் சொல்லல, என்ன கர்மகாண்டமானது யஜ்ஞ யாகாதிகளை தான் சொல்றது. இந்த பூஜையை பத்தி சொல்லவே இல்லை. யஜ்ஞ யாகாதிகள் பண்ணணும், விசேஷமாக அஸ்வமேதாதி யாகங்கள் பண்ணணும், அதுக்கு இந்தந்த மந்திரம் இங்க விநியோகம்னு சொல்லியிருக்கேன். ஒழிய இங்க சாதாரண பண்ணக்கூடியதான ஸ்மார்த்தமான ஸ்மிருதிகள் சொல்லியிருக்க கூடியதான பூஜைகளை பத்தி அவ அவ்வளவு தூரம் விசேஷமாக வேதத்துல சொல்ற. அப்ப என்ன பண்ணினார், வேதத்துல இருக்கக்கூடியதான பல மந்திரங்கள், அந்த மந்திரங்களுக்கு எங்கெங்க விநியோகம், அந்த விநியோகங்கள்லாம் பாஷ்யத்துல பார்த்து சம்பிரதாயத்துல ஸ்ரௌத சூத்திரங்கள், அதே போல தர்ம சூத்திரங்கள், இந்த சூத்திரங்கள்லாம் குருஷ்ய சூத்திரங்கள், இவைகள்லாம் பார்த்து திரட்டி அந்த ஸ்வரூபத்தை நமக்கு எடுத்துக் கொடுத்துருக்க. இப்படிப்பட்டதாக இந்த பூஜையினுடைய பரம தாத்பரியம் சாதாரணமாக வேற எங்கேயும் கிடைக்காது. தந்திரங்கள்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கிற, அதெல்லாம் நம்ம பார்க்க போறதில்லை. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது மட்டும் பார்ப்போம். இந்த அர்த்தங்கள்லாம் எப்படித்தான் வேற சூச்சனம் பண்ணியிருக்காரு ஆச்சாரியால் இந்த பிரகரணத்துல. ஆகையால் இந்த பிரகரணம் நல்ல ஊனி கவனிச்சா ரொம்ப ரசிக்கும். அதுக்காகத்தான் இந்த பிரகரணத்துல முதல்ல ஒரு 20 questions கேட்டான் சிஷ்யன். பூர்ணஸ்ய ஆவாஹனம் புத்ர சர்வாதாரஸ்ய தாதனம் சத்ய வாத்ய மத்யம் சுத்த மகஜமனம் புதா. எங்கும் வியாபிச்சு இருக்கிறவரை எங்க சார் ஆவாஹனம் பண்றது, அவரை எங்க அவருக்கு எங்க உட்கார சொல்றது, அவருக்கு பாத்தியமோ ஆர்கியமோ எப்படி சொல்ல முடியும், அவர் தான் எவர் பியூரா இருந்திருக்காரு. நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா, எப்பொழுதும் சுத்தமா இருக்கிறவருக்கு அவருக்கு ஆதரவு நம்ம எதுக்கு, அவருக்கு ஸ்நானங்கள்லாம் எதுக்கு, அவருக்கு வஸ்திரம் கட்ட முடியுமோ, ஒரு சின்னவராக இருந்தா வஸ்திரம் கட்டலா, மனமாக இருக்கிறவருக்கு எப்படி வஸ்திரம் கட்டுறது, சர்வ வியாபகமா இருக்கிற எவ்வளவு வஸ்திரம் போறது முடியுமா, இல்ல என்ன அர்த்தம் ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்க, முதல்ல ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம், அதுக்கு மேல பார்க்கணும். ஆராதயாமி மனிதன் இவம் ஆத்மலிங்கம் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சந்நிமித்தம் சத்தானதி விமல சித்த ஜலாபிஷேகை நித்யம் சமாதி சுசுமயிர புனர்பவாய அப்படின்னு இது பிரதிஜ. ஆராதயாமி மனிதன் இவம் ஆத்மலிங்கம் ஸ்வச்சமாக ஸ்வப்பிரகாசமாக இருக்கக்கூடியதான மணியை போன்றதான ஆத்மலிங்கம், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா பிரத்யேகாத்மா எனக்கூடியதான லிங்கத்தை ஆராதயாமி நான் பூஜை பண்ணுகிறேன். மாயாபுரி ஹிருதய பங்கஜ சந்நிமிஷ்டம் எங்க இருக்கு, மாயினால ஏற்பட்டதான இதயம், அந்த இதயத்துக்கு இதய தாமரைக்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவம். ஆத்ம தத்துவம் எங்க இருக்கு, இதயத்துக்குள்ள அந்த தஹர வித்யன்னு இருக்கு. அந்த தஹர வித்யில தஹரோஸ்மிந்தராகாதா தஸ்மின் இதந்தா தத்வா விதிஜாசிதவ்யம் அப்படி சாந்தோபியோபனிஷத்துல விசேஷமாக 8வது அத்தியாயம் முதல்ல இந்த தஹர வித்யை சொல்லிருக்கு. அங்க தஹரம் எனக்கூடியதான ஹிருதய ஆகாசத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிருக்கு. சூத்திர பாஷ்யத்துல தஹர உபபத்தே அப்படிங்கிற அதிகரணத்துல இத பத்தி விசேஷமா சொல்லுச்சு. எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டார். மாயா புரி ஹிருதய பங்கஜ சந்நிமித்தம் ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகை ஸ்ரத்த எனக்கூடியதான நதியினுடைய சுத்தமான ஜலத்தம் தெளிவான ஜலத்தினால அபிஷேகை நித்தியம் சமாதி குசுமை பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு புஷ்பம் வேணும். சமாதிங்கிற புஷ்பத்தினால அப்போ நான் பவாய நான் பூஜை பண்றேன். எதற்காக மறுபடியும் பிறர் இல்லாம இருக்கிறேன். பூஜைக்கு பலம் எங்க சொல்லிருக்க, மோட்சம் வரைக்கும் பலன் சொல்ற சார். மோட்சம்ங்கிறது ஞானத்தினால தேனே வரும். இதேது யார் சொன்னார், சமாதி குசுமை சமாதி எனக்கூடியதான புஷ்பங்கள்னால இந்த சமாதியை தான் நீங்க
ஞானம்னு சொல்ற ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா ஒரு செட்டு சொல்லி ஆத்மாவை பார்க்கணும். எப்படி சிரவணம் பண்ணணும், மனநம் பண்ணணும், தியானம் பண்ணணும். ரைட். ஆத்மநிவாரே திருஷ்டே ஸ்ருதே மதே பார்த்தால் எப்படி காதால கேட்டு மனசால மனநம் பண்ணி அறிந்து முன்னால நிதித்யாசனம்னு சொன்னார் ஜாதவியான்னு இங்க மதேங்கிறார். அப்ப நிதித்யாசனமும் ஞானமும் ஒண்ணு. ஆகையால் அப்படிப்பட்டதான ஞானத்தினால் ஆத்ம தத்துவத்தை அறியணும்னு சொன்னாரோ. சமாதிங்கிறத ஏகமா இருக்கக்கூடியதான ஞானஸ்வரூபம்னு சொல்லியிருக்க. அப்படி அந்த ஞானத்தினால ஞானம் வந்து அபுனர்பவாயா அப்படின்னு. இதுக்கப்புறம் இது வந்து ஜெனரலா பிரதிஜை பண்ணிவிட்டார். பூஜை எதுக்கு பண்றேன் அப்படிங்கிறது நிர்குணமான பூஜை எதுக்கு பண்றேன். இப்ப அவர் கேட்டதான கேள்விகளுக்கெல்லாம் ஒவ்வொன்னா சொல்றார். அயமே கோ அவசிட்டோஸ்மீதி ஏகமாக ஆவாக ஏ சிவம் ஆசனம் கல்பயே தற்காது ஸ்வப்ரதிஷ்டா ஆத்ம சிந்தனம் அயமே கோ அவசிட்டோஸ்மி. இந்த நான் ஒண்டியாகத்தான் இருக்கேன். பிரபஞ்சங்கள் எல்லாமும் போன பிறகு மிச்சம் நான் உள்ளேன் அப்படின்னு சர்வ கல்பனா அவசேகமாக எல்லாமும் போனாலும் மிச்சமா நான் இருக்கேன் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பத்தல, இதுதான் ஆவாகனம். இது நிர்குணமா இருக்க சொல்ற சகுணமாக நம்ம பகவானுக்கு ஆவாகனம் பண்றோம் பத்தல. என்ன ஆவாகனம்? இருக்கக்கூடியதான தத்துவம் அது ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனரலா நீங்க ஆவாகனம் பண்ணும் பொழுது பூஜையில கணபதிக்கு ஆவாகனம் பண்றேன், மற்ற எந்த தேவதையும் ஆவாகனம் பண்றேன், என்ன பண்றேன், ஆவாகனத்துக்காக ஒரு மந்திரம், அந்த பிராண பிரதிஷ்டா மந்திரம்னு சொல்றேன். அந்த பகவான தொட்டுண்டு இன்னொரு கையால இடது கையால நம்ம இதயத்தை தொட்டுண்டு பிறகு ஆம் ஹீம் குரோம் எல்லாம் சொல்லி அவருக்கு வந்து இந்த விக்னேஸ்வர பிராணாக ஏக பிராணாக அஸ்மின் சுக் சுகம் சிரம் திஷ்டம் துஸ்வாஹா அப்படின்னு நீங்க இருக்கும்படி சொல்லித்தானே நீங்க பிராண பிரதிஷ்டை பண்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பிராணம் நம்ம பிராணம் வெளியில இருக்கா போல, அந்த இடத்துக்கு வந்திருக்கா போல. இனிமேல் அது ஜடமான பொருள் இல்ல. எந்த பகவான ஆவாகனம் பண்றதோ, எந்த பகவானுக்கு புஸ்தகத்துல சரஸ்வதி ஆவாகனம் பண்ணினாலோ, அல்லது போட்டோல பகவான ஆவாகனம் பண்ணினாரோ, பிள்ளையார் அன்னைக்கு மண்ணால ஏற்படக்கூடியதான ஒரு பிள்ளையார்னால கொண்டு வந்து ஆவாகனம் பண்ணினாலோ, இல்ல உங்க இடத்துல காசு இருக்குன்னா தங்கத்திலேயே சொல்லலாம், நம்ம என்ன சொல்லல, எதுல ஆவாகனம் பண்ணினாலோ அந்த ஆவாகனத்துக்கு என்ன பண்ற, நம்ம இதயத்துல இருக்கக்கூடியதான தத்துவத்தை கொண்டு வந்து அங்கே பிராண பிரதிஷ்டை பண்ற. பூஜை எல்லாம் பண்ணின பிறகு கடைசியில ஒரு மந்திரம் சொல்லுங்க, எக்கியமயம் தேவா அப்படின்னு சொல்றேன். இந்த யஜ்யம் பூஜா எனக்கூடியதான யஜ்யத்தினால் யஜ்யம் அகிதந்தா யஜ்யம் அந்த பகவான் ஆத்மஸ்வரூபமா ஆயிட்டார். எந்த ஆத்மஸ்வரூபம்? நம்ம ஆத்மஸ்வரூபம் மறுபடியும் இங்க வந்துருக்கு. அதனால யஜ்யான யஜ்யம் அகிதந்தான நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த நார்த் அண்ட் டைரக்ஷன்ல வடவண்டா அப்படியே அந்த பத்திரத்தை திரும்புங்க அப்படின்னு வடக்க கொஞ்சம் அசைக்க விடுங்க, என் தெற்க அசைக்கப்படாதோ, எல்லாருக்கும் பயம் இருக்கா, வழக்க கொஞ்சம் அசைச்சு வைங்கோ, ஆயுத பூஜை அப்படிங்கிற அப்படின்னு என்ன இருக்கிறத நானு பகவான் அது இது பிரபஞ்சம்னு சொல்றதை விட எல்லாமே நானா தான் இருக்கேன், இந்த ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பத்தலா, இதுதான் ஆவாகனம். சோ இந்த ஆவாகனத்துக்கு சகல பரிச்சேத ரகிதமான ஆத்ம தத்துவமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய தெய்வமா இருந்தாலும் இது காமன் தானே, இருக்கிறது ஒரே தத்துவம் நினைப்பு தானே, அதான் சொல்றாரு. அயவே கோ அவஜெக்டோ ஸ்மீதி ஆவா ஏவம் ஆவாஹே சிவம். அதுக்கப்புறம் ஆசனம் கல்பையே பிரதிஷ்டா ஆத்ம சிந்தனம். அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணும், உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம மாத்துக்கு யாராவது வந்தா முதல்ல என்ன பண்றோம், ஒரு இடம் சேர காமிச்சு உட்காருங்கிறேன். இது ஒரு மரியாதை, வந்தாலும் அப்படியே நிக்க வச்சு பேசுறது இல்ல, வந்ததுமே வாங்கோ உட்காருங்கன்னு சொல்றோம். உத்தியோகத்துல இருக்கிற ஆபீஸ்லயோ எங்கேயாவது போனேன்னா அங்க என்ன பண்றாவா உட்காரம்ப அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசுறோம். நம்ம தேசிய சம்பிரதாயம் குருவுக்கு முன்னால தவிர எல்லாரிடத்துலயும் உட்காரலாம், குருக்கு முன்னால உட்காரப்படாதுங்கிறது என்னமோ அந்த சாஸ்திரம் அப்படி சொல்றது, குரு அவ்வளவுதான் சொல்றது, வியவகாரம் என்னடாங்க. அப்படி யாரு வந்தாலும் முதல்ல அதிதியை உட்காரங்கிறோம்.
அந்த உட்கார்ந்ததுமே ஆஸ்வாசம் ஏற்படுறது. அவளுக்கு சரீரத்துக்கா குடிக்கிறதான கட்டமானது கொஞ்சம் குறையற மாதிரி இருக்க. அதே மாதிரி ஒரு ஆசனம், சின்னவளா இருந்தா உட்கார்ல, ரொம்ப பெரியவரா இருந்தா சர்வ வியாபகமா இருக்கிறவரை எங்க இருந்து ஆசனம் கொடுக்க முடியும்? அப்ப ஆசனம்ங்கிற ஒரு கான்செப்டுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுது அப்படின்னு கேட்டா அது சொல்ற ஆசனம் கல்பையே ஆத்ம சிந்தனம். இதான் ஆசனம். பகவானுக்கு ஒரு ஆசனம் கொடுக்குறோம், பகவானுக்கு ஒரு ஆசனம்னு ஒரு மங்காசனம் வச்சிருக்கேன், ஒரு சிம்மாசனம் ஒண்ணு வச்சிருக்கேன் உங்க ஆத்துல, அந்த சிம்மாசனம் இல்ல ஒரு பலகா வச்சோம்னா அந்த பலகால தான் வச்சிருக்கேன். அந்த பலகாவை யார் இருக்கிறது? அவர் தானே, அவர் தானே அந்த பலகாவை தயார் பண்ண, அந்த பலகா அவர் வடிவமா அவர் தானே இருக்க. அப்ப அவர் மேலேயே அவர் உட்கார் சொல்ற, அவர் படைக்காத பொருள் உலகத்துல ஏதாவது இருக்குமே, ஆனால் ஐயா இதுல நீங்க உட்காரும்போது சொல்லலாம், உலகம் எல்லாம் அவர் தான் படைச்சார். அப்ப அவர் படைச்சிருக்கும் போது அவர் மேலேயே அவர் உட்கார சொல்லலாமா முடியுமா? இது ஆசனம்ங்கிற கான்செப்டுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுத அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது இல்லப்பா, ஆசனம்னா என்ன? இங்க உட்காருன்னு அர்த்தம் இல்ல, உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் ஒண்ணும் இல்லையே நினைக்கிறது. இது என்ன நல்லா இருக்க? எப்படின்னா ஆத்ம சிந்தனம், தான் தன்னிலையிலேயே இருந்து கொண்டிருக்க, அவருக்கு உட்காருவதற்காக இன்னொரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடம் தேவையில்லை. இப்ப சாதாரணமா பார்ப்போம், தீபம் லைட் இருக்க, ஒளி இருக்க, ஒளி எங்க இருக்குன்னு கேட்க, ஒளி புத்தகத்து மேல விழுந்தா புத்தகம் தெரியுது, மேஜைக்கு மேல விழுந்தா மேஜை தெரியுது. இந்த ஒளியானது எதையாவது இருக்கும், புத்தகம் எப்படி டேபிள் மேல ரெஸ்டா இருக்கும், அதே மாதிரி ஒளியானது மேஜை மேலயோ புத்தகத்து மேலயோ ரெஸ்டா இருக்கும் இல்ல? அப்ப என்ன, நடுவுல அவாந்தரமா இருக்கு, அந்த தீபத்துல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கு. அந்த ஒளியானது இது மேல பட்டதுமே நமக்கு புஸ்தகம் தெரியுது, ஒளி விழலைன்னா புஸ்தகம் தெரியாது, இருட்டல் புஸ்தகம் இருந்தா பார்க்க முடியாது, இருட்டல் இருக்கக்கூடியதான பொருளேதும் உங்களுக்கு தெரியாது, ஒளி அது மேல விழுந்தாதான் அந்த பொருளா நமக்கு தெரியும். உங்க கண்ணானது அப்பொருளை அறிகிறமே, ஆனால் அப்பொருள் மேல ஒளி விழடும். அந்த ஒளி எங்க இருக்கு அப்படின்னா தீபத்துல இருக்கு, அப்ப தீபம் தானே தெரியுதா? புஸ்தகம் எப்படி தெரியும்? புத்தகத்து மேல ஒளி விழுந்தது சார்னா, ஒளி விழுந்தது நடுவுல ஒளி இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப கையை வச்ச தொடலையே, அது இருந்தாலும் நமக்கு தொடு உணர்ச்சி அதுக்கு வராது. சரி, இப்ப ஒளியானது புத்தகத்துக்கு மேல விழருது, ஆனா ஒளியானது அந்த புத்தகத்துக்கு மேல வெயிட், புத்தகம் இருக்கு இந்த புத்தகம் மேல ஒளி இருந்திருக்கு, அப்ப புத்தகத்துக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்காமா? அது டூ நெக்லிஜிபிள் சார். இதெல்லாம் இது நான் வெறுமனை சொல்றது இல்ல, அத்தனையும் சூத்திர பாக்கியத்தில் இருக்கு. பிரகாசவச்சம் அப்படின்னு ஒரு சூத்திரத்துல இத்தனையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. ஒளியானது இது மேல விழுமையானால் இது வெயிட் ஆயிடணுமோ இல்லையோ? ரொம்ப நேரம் அந்த ஒளியானது இங்க வறுமையானால் அந்த ஒளியானது அங்கே குறையணுமோ இல்லையோ? நானும் பாத்துருந்தேன் சார், சில ஆபீஸ்ல காலம் டியூப்லைட் போட்டாருன்னா சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டே இருக்க. அப்ப அந்த ஒளி மட்டும் விழுந்துட்டே இருக்க, அந்த ஒளி விழறதுனால அங்க இருக்கிற ஒளி குறையணுமா வேண்டாமா? இன்னைக்கு அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்றேன் சார், ஒண்ணும் இல்ல. இது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி, ரெண்டாவது திருஷ்டாந்தம், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் இருப்பிடம் எது? ஆகாசம். ஆகாசமும் நீங்க சொன்ன மானத்தை மேல பார்க்க முடியாது, அது புரியாதவா சொன்ன விஷயம். ஆகாசம்ங்கிறதுக்கு ஸ்பேஸ் அர்த்தம், ரெண்டு கவருக்கு நடுவில் இருக்கிற இடவழி இருக்க, இதுவும் ஆகாசம் தான். அவகாச பிரதாத்ருத்வம் ஆகாசஸ்ய லட்சணம். ஆகாசத்துக்கு என்ன டெஃபினேஷன் சார்? தட் கிவ்ஸ் யூ ரூம் ஸ்பேஸ். பெஞ்சில உட்கார்ந்து இருக்க, கொஞ்சம் இடம் கொடுங்க சார், இடம் தன கையில் எடுத்து அப்படி கொடுக்க முடியாது, இடம் கொடுங்கன்னு கொஞ்சம் நகருங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? அது நகர்ந்து உட்கார்ந்தா இவர் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கிறது. இப்ப இடத்தில் எல்லா பொருளும் இருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அது எங்க இருக்கு? ஆகாசத்தில் இருக்கு, ஸ்பேஸ்ல தானே இருக்கு. ரூம் எட்டவழியே வெறும்னா இருந்தது, அதுல சேர் போட்டேன், சோஃபா போட்டேன், இவைகள்லாம் ஸ்பேஸ ஆக்கிரமிச்சுட்டு சார், நீங்க எல்லாம் எல்லா பர்னிச்சரும் வாங்கி வச்சுட்டேன், இடம் சின்னது ரூம் சின்னதா போயிட்டுனா ரூம் ஒண்ணும் சின்னதுல போல இவர் சொல்றாரு. அப்படி விவகாரம் முழுக்க என்னாச்சு, அத்தனை பொருள் அங்கே வச்சிருந்தார். இந்த பொருளுக்கெல்லாம் இருப்பதற்கு இடம் எது கொடுத்தது? ஆகாசம் கொடுத்தது. பொருளுக்கு இடம் கொடுத்ததான ஆகாசம், ஆகாசத்துக்கு இடம் கொடுக்கறது வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அவர் தலை பிச்சுன்னு போயிட்டு இருக்கார். ஆகாசத்துக்கு இடம் யார் சார் கொடுக்க முடியும்? எல்லா பொருளும் உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் எங்க இருக்கு? ஆகாசத்துல இருக்கு. ஆகாசம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, ரெண்டு சவருக்கு நடுவில் ஆகாசம் இருக்கு அப்படின்னு. ரெண்டு சவருக்கு நடுவில் ஆகாசம் இருக்கு, பூமிக்கு மேல ஆகாசம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றேன். ஆனா பூமிக்கு மேல ஆகாசம் இல்ல, முதல்ல ஆகாசம் தான் இருந்தது, அந்த இடத்துலதான் பூமி வந்தது. குயவன் குடத்தை உண்டு பண்ணினா, குடத்தை உண்டு பண்ணுங்க, குடத்துக்குள்ள ஸ்பேஸையும் உண்டு பண்ணினானா? இல்லையே. அப்ப அந்த ஸ்பேஸ் எப்படின்னு முன்னாலேயே இருந்தது சார். அந்த ஸ்பேஸ கவர் பண்ணி ஒரு வயரை பயிர்த்து கழுத்து புதிய ஒரு பதார்த்தத்தை தயார் பண்ணினான், அதுக்குள்ள ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா இருந்தது. அதே மாதிரி உலகம் முழுக்க வெறும் ஆகாசம் தான் இருந்தது. அந்த ஆகாசத்துல ஜலம், ஆகாசத்துல பூமி, ஆகாசத்துல காத்து, ஆகாசத்துல நெருப்பு, இவையெல்லாம் உண்டாச்சு. ஆகாசத்தில் மற்ற பொருள் இருக்கே ஒழிய ஆகாசம் இருப்பதற்கு இன்னொரு பொருள் இல்ல. அதுக்கு அதே காரணமா தான் நான் கொஞ்ச நேரம் உட்காருவேன் சொன்ன ஆகாசம், அது யாரு இடம் கொடுப்பா? இதனாலதான் இந்த கிளாஸ் நல்ல கஷ்டம். இது என்ன விவகாரம்? இதுக்கு நமக்கு அனாவசியமா திங்க் பண்ண வைக்கிறது. இது நான் சொன்ன நிச்சயமா அவர் சொன்னாலோடய கண்டுபிடிக்க போறது இல்ல. இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நமக்கு ஏதாவது காசு இது வருமா? ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்கலாம். ஆனா விவகாரம் என்ன, வாழ்க்கையில இத்தனை நாள் வாழ்ந்திருக்கோம், இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தெரியல. பத்தியல உபனிஷத்தை பதிக்கிறது எங்க இருக்கார் பிரம்மம்? இன்னைக்கு ஆகாசம் வரைக்கும் ஆகாசம் விட சூட்சமான அந்த பதார்த்தத்துக்கு இருக்கு. பிரம்மம் எங்க இருக்கு? கர்த்தன் பிரதிஷ்டி கேள்வி கேட்கின்ற அவர் ஸ்வமஹிமனி பிரதிஷ்டி. அவர் வேற எங்கும் இல்ல, அவர் அவருடைய மகிமையிலேயே இருக்கார். அவருக்கு இருப்பதற்கு இன்னொரு இடம் வேண்டியதில்லை. அவர் தன்னிடத்திலேயே தான் இருக்கார். தன்னிடத்திலேயே தான் எப்படி சேர்க்க முடியும்? என்னதான் இருந்தாலும் ஒரு டான்ஸ் ஆடுறவ அவளுக்குன்னு ஒரு மேடையை கொடுத்தா தானே அதுல ஆட முடியும். அதுல மேடையில ஒண்ணும் கிடையாது, முதுகலயே நீ தோள்பட்டலயே நீ டான்ஸ் ஆடுறா முடியுமா? என்ன ஆகாசம் மேஜை மேல புஸ்தகம் இருக்குன்னா, புஸ்தகத்துக்கு அதிஷ்டானமா ஒரு சப்போர்ட்டாக மேஜை இருக்கு. அந்த சப்போர்ட் கீழே இருக்கணும்னு நிர்பந்தமே கிடையாது. மேல இருந்து ஃபேன் தொங்குறது, கீழ இருக்கக்கூடியதான ஃபேன் இருக்கு, மேல இருக்கிற சீலிங் தான் சப்போர்ட். இன்னும் சில ஃபேனுக்கு இந்த சைட்ல ஒட்டிட்டு இருப்பான். சைட்ல இருக்கக்கூடியதான ஃபேன் ஆனது அந்த பக்கத்துல இருக்கிற சவர் அதுக்கு சப்போர்ட். என்ன சார், அது சப்போர்ட்டா இருக்கிறது கீழே தான் இருக்கணும்னு யாராவது சொன்னாலோ? ஆனா ஜெனரலா இது அதுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நம்ம கேட்க, அதனால இது இருக்கு அப்படிதான் நினைச்சே இருக்கோம் ரொம்ப. இன்னும் சில இடத்துல என்ன, இவர் இங்க இருப்பார், டெல்லியில ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க அவரை புடிச்சிட்டு இருக்காரு, வேண்டிய காசு அனுப்புறாரு சார் விவகாரம் முழுக்க. அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களை யோசனை பண்ண வைக்கிறது. அதே மாதிரியே பரமாத்மாவுக்கு பகவானுக்கு சப்போர்ட் என்னன்னா, தன் மகிமையில தான் இருக்க. மகிமை என்ன? அவருடைய ஸ்வபாவம் என்ன? அவர் இன்னொருத்தர் இருக்க வேண்டியது இல்லை. எங்கும் காத்து இருக்க, இந்த காத்தானது ஆகாசத்துக்குள்ள இருக்க, ஏதாவது ஒரு பொருளுக்கு மேல அப்படி வந்து உட்கார்றதா? இல்ல, அங்கேயே இருந்த போதிலும் அது அதாக்க நடுவுல இருக்கு. அதே மாதிரியே சூரியன் பாருங்க, சந்திரன் பாருங்க, நட்சத்திரங்கள்லாம் இருக்கு பத்தியில, அவைகளுக்கு ஏதாவது சப்போர்ட் உண்டா? சப்போர்ட் இல்ல. ஆனா சப்போர்ட் இல்லாத போனா எப்படி சார் இருக்கும்? ஒரு பொருள் அங்கிருந்து வேற கீழே போட்ட பிரபுரம் விழுந்துடுறத அது எப்படி இருக்கும்? அதுக்கு பகவான் சொல்லியிருக்கார், அவாந்தரத்தில் வேற இன்னொன்னு சப்போர்ட் இல்லாமல் ஒரு பொருள் இருக்கமையானால் அப்பொருள் அறிந்து சுத்தி கொண்டே இருக்கும். சுத்தி கொண்டே இருந்தா அங்க இருக்க முடிஞ்சது. அதனாலதான் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ எல்லாமே ஒன்னு சுத்தின்றது. இதான் இவன் சென்ட்ரிபியூகல் போர்ஸ் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கான் இருக்கு. அவன் சொன்னதுதான் இவன் வேற பேரோட சொல்லிட்டு இருக்கான். சாஸ்திரம் நம்ம வேதங்கள் ஜோதிஷ் சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது ஸ்வமஹிம பிரதிஷ்டிதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எப்படி சொல்லி. ஆனா இந்த பிரம்மத்தை அதுவும் தன்மகிமையிலேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அதவா நமஹிம் நீதி அடுத்ததா அதவா நமஹிம் நீதி அது எங்கேயும் பிரதிஷ்டையா இருக்கு என்று சொல்ல வேண்டியதான தேவையில்லை என்ன எங்கும் வியாபிச்சிருக்கு அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா இதுதான் நீங்க சொல்லக்கூடியதான ஆசை. பகவானுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கேன்னு என்ன அர்த்தம், பகவான் எங்கும் உள்ளார், எங்கும் இருக்கக்கூடியதான பகவானை இங்கு நான் நினைக்கிறேன். எதுக்கா என்னுடைய கன்வீனியன்ஸ் பகவான் இங்கத்தான் இருக்கார்னு இல்ல, அவர் தன்மகிமையில தான் இருக்கார், தன்மகிமையில தான் இருக்கக்கூடியதான அப்பரம்பொருளை நான் நினைக்கிறேன். என் மனசு அல்லது குறுகினதான ஒரு பதார்த்தம் அது பார்க்கணுங்கிறதுக்காக நானே தயார் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய செஸ் விளையாடுறதுக்கு பாருங்க, பெரிய போர்டா வச்சுருப்போம் முதல்ல சில பேர், அப்புறம் என்னன்னா பேண்டா சார் சின்னதா இருக்கணும், ரொம்ப சின்னதாக செல்போன்லயே செஸ் விளையாட்டு வச்சிருக்கோம். என்ன சுவாதினா சின்னதா இருந்தா கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும், பெரிய இடமா இருந்ததுன்னா நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போறது மனசு, இங்க பார்த்தா அங்கே பார்த்தா அங்க என்ன காய் இருக்கு இங்க என்ன காய் இருக்கு இது பாக்குறது. ஆனா விவகாரம் என்ன, சின்னதா இருக்கும் பொழுது அது கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருந்தா நம்ம இது பண்றா சார் அப்படின்னு ரொம்ப பேர் இந்த செஸ் விளையாடுறவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப சின்னதாயிட்டு பழகிட்டு இருக்கா. அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடியதான பரமாத்மாவை நான் கொடுத்ததான சின்னதான ஒரு ஆசனத்துல இருக்கிறதாக நான் நினைக்கிறது பரமாத்மா சின்னவர் ஆயிட்டாருங்கிற அபிப்பிராயம் இல்ல. ஆனா எப்படி சார், அவர் ஒரு இடத்துல எங்கேயும் இருக்கிறவர், இந்த இடத்துல என் மனசுனால நினைக்கப்படுகிறார் என்ற நினைப்பிருக்க இதான் ஆசனம்னு தெரியும். சரி, என்னதான் பெரியவரா இருந்தாலும் அவர் எப்படி சார் சின்னதா கட் பண்றது அப்படின்னு நீங்க ஆல்ரெடி இருக்கு. சின்னதான ஒரு போட்டோல அப்படியே நிறுத்துறாங்க இல்லையா, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோல இவரோ இருக்கிறவரோ ரொம்ப ஆரடி இருக்காரு. அதோட மட்டும் இல்ல, ஏ கோவிட் அவர் ஒரு சின்ன போட்டோல ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோல எடுத்து அதே மாதிரி பண்றதுதான் இல்லையா. இன்னும் என்னடா அந்த தாஜ்மஹால் இருக்க அது வரைக்கும் இவர் இருக்கா போல, அந்த அளவுக்கு ட்ரிக் போட்டோகிராபிங்கிறது. நீங்களே இது பண்ணீங்கன்னா உங்க மனசு அப்படி பண்ணாதா? அப்ப என்ன, எங்கும் இருக்கக்கூடியதான பரம்பொருளை நான் இங்கு நினைப்பதற்காக சின்னதான ஒரு இடத்தில் அவரை இருப்பதாக நான் கருதுகிறேன். இதுதான் ஆசனம்னு பேர். அத பாருங்க, ஆசனம் கல்பையே ஸ்பஷ்டாது ஸ்வப்ரதிஷ்ட ஆத்ம சிந்தனம், அவர் தன்னிலையிலேயே தான் இருக்கார் எனக்கூடியதான எண்ணத்துடன் அந்த தன்னிலையிலேயே தான் இருக்கார். நிர்குணம் பிரம்மத்துக்கு பகவன் கிருஷ்ணன் எட்டாவது பிரம்மத்துக்கு சமண பிரம்மத்துக்கு எங்கும் இருக்கக்கூடியவரை இங்க இருக்காருங்கிற தியானம். இப்படி ரெண்டுக்கும் சொல்லியாச்சா, ஆசனம் கல்பையே பிரதிஷ்ட ஆத்ம சிந்தனம். ஆசனம் ஆன பிறகு நமக்கு என்ன வேண்டியதுதான், பகவானுக்கு பாத்தியம் கொடுக்கிறோம். பாத்தியம்னா கால் அலம்பரத்துக்கு ஜலம், கால் அலம்பருது. இந்த கால் அலம்புங்கிறதுன்னு இருக்க பார்த்தல, இது ஒரு உயர்ந்ததான ஒரு சம்பிரதாயம். குருவுக்கு கால் அலம்பருது, அதே போல தெய்வத்துக்கு கால் அலம்பருது. யார் வந்தாலும் அவளை கால மரத்துக்கு ஜலம் கொடுக்கறேன், குருவுக்கு கால் அலம்புறேன். எங்க இருக்க தெரியலையே, உபநயனம் நடக்கிறது. உபநயனத்துக்காக வரும்பொழுது அந்த வட்டு வட்டுனா யாரு உபநயம் யாருக்கு பண்றேனோ அவ, அந்த பையன் அப்பாவை அப்பாவுடைய கால்களை பாதங்களை ஒரு தட்டில வச்சு அத ஜலத்தை விட்டு அலம்பி பிரச்சனை பண்ணிக்கிறான். இது இப்பவும் இருந்திருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி விவாக சந்தர்ப்பத்தில் அந்த மாப்பிள்ளையினுடைய கால அலம்பி அதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம் விட்டு பூஜை பண்ணி பண்றார் மாப்பிள்ளை மாமனார். பொண்ணை பெற்றவர் என்னமோ பொண்ணை பெற்றுட்டு பிள்ளைகளை கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறது இல்ல. ஏதோ பொண்ணை பெற்றதே மகா தப்புங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படி இல்ல. பையனை விட பொண்ணானது வசத்திங்கிறது வேறு. எங்க சொல்றது உபய குல சம்பத்தி. பையனா இருக்கிறவன் எங்க குடும்பம் சௌக்கியமா இருக்கணும் நினைப்பானா, பொண்ணா இருக்கிறவன் நான் புகுந்த இடமும் சௌக்கியமா இருக்கணும் பிறந்த இடமும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாளா? நினைக்கிறாளோ இல்லையா என்ன கேட்டது? சொன்னத சொன்ன விவகாரம் கொடுக்க. அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னா இங்கேயும் சௌக்கியமா இருக்கணும் அங்கேயும் சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ரெண்டு பக்கத்துலயும் எப்பொழுதும் பேலன்ஸா இருக்கு. அது ஏன் தான் இந்த சம்பிரதாயம் எப்படி வந்திருக்கோ தெரியாது. பிறந்த அத்துல புகுந்த அத்துல அந்த பொண்ணு நன்னா இருந்தா பிறந்த அத்துல இருக்கிறவள கௌரவம். இந்த பொண்ணு அந்த அத்துல சௌக்கியமா இல்ல, அந்த ஆத்துக்காரருக்கும் அவளுக்கும் ரிலேஷன் சரியா இல்ல, இல்ல அங்க இருக்கிறவாளோட சரியா இல்ல அப்படின்னு நினைச்சா அந்த அம்மாவுக்கு இவளை பண்ணா கொஞ்சம் ஹேளனம். அப்படித்தான் இந்த ஆத்துல புகுந்த ஆத்துல சௌக்கியமா இருந்தாதான் பிறந்த ஆத்துல இருக்கிறவாளுக்கு கௌரவம் இவளை கண்டா. அதே மாதிரி ஏன் இப்படி சொல்றேன்னா, தாட்சாயணின்னு ஒரு அம்மா, இந்த அம்மா பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தசப்பிரதாபதி. மீதி 15 பெண்களை எல்லாத்தையும் தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். மாசம் இது யசாதம் என்ன, ஒரே ஒரு பொண்ணை மட்டும் கடைசியில என்ன நின்று போச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பரமேஸ்வரன் தான் உங்களுக்கு தெரியுமே, அவர் வந்து ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி அப்படின்னு எல்லா படிப்பும் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. காசு இல்லன்னு நினைக்க நீங்க லிக்விட் கேஷ் கூட கையில வச்சுட்டு இருக்க. அவரை பத்தி நீங்க கவலையே விடப்படாது. என்ன எப்ப வேணும்னாலும் குபேரனும் அப்படின்னு அவ்வளவுதான் போறோம்னு அவர்கிட்ட ஆர்டர் பண்றதும் எப்பவுமே காத்து இருக்கார். குபேரன் சங்கநிதி பத்மநிதி இப்படி நிதிகள் எல்லாம் வச்சுட்டு இருக்க. அந்த நிதிகள்லாம் பெரிய பெரிய குடங்கள். அது எப்படின்னா அந்த குடத்துல உள்ள கைய வச்சு அப்படி எடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த எடுத்ததே மறுபடியும் அந்த புல் ஆயிடுமா? அப்படி என்ன விவகாரம் என்ன அப்படின்னு அவ்வளவு தங்கம் வச்சுட்டு இருக்க, அவ்வளவு ரத்னங்கள் வச்சுட்டு இருக்க. ஏத்திக்கு ஒரு நாள் மட்டும் 1500 கிலோ தங்கம் வச்சிருக்கான். எவ்வளவு தங்கம் ஆசை இருக்கு நமக்கு தெரியல பாருங்க சார். இந்த நாடு எங்க போகும்? அது காதே ஒருத்தர் கையிலும் இல்லைங்கிற இவ்வளவு தங்கம் வித்து போயிருக்கு, இவ்வளவு போயிட்டு இருக்கு. ஆனால தங்கம் குறையல, நமக்கு ஆசை குறையல. அப்படி அத்தனை தங்கமும் அத்தனை ரத்தங்களும் அத்தனை மணிகளும் அத்தனையும் குபேரன் வச்சுட்டு இருக்க. அந்த குபேரன் வச்சுட்டு இருக்காரு குபேரன் ரெடி டு கிவ் டு ஈஸ்வரர் அவ்வளவு. ஆனா அந்த பரமேஸ்வரன் எப்படின்னு அவருக்கு என்னமோ அவருடைய சுவாத்மானந்தம் ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார், கூத்தாடிட்டு இருக்கார். ஒரு மனுஷன் கூத்தாடினா எப்படி சார் இருக்க முடியும்? அழறப்ப கூத்தாட முடியுமா? மனசுக்கு கவலையா இருக்கிறப்ப பாடலாம், ஞாபகம் வச்சுக்கோ. மனசு காடலன்னு ராமதாஸ் பாடின பாட்டெல்லாம் அழுதுண்டே பாடினார். ஆ சிந்தாக்கு பதக்கமும் செய்யும் பதிவேலு இவையின செப்பவே சீதம்மா தள்ளி இதே சொல்லு ஜப்பலுக்கு ஓர்வலே கூட அடி வீழந்த முதுகுல நான் என்ன பண்றது இப்படித்தான் நான் வெய்யறேம்மா, இருந்தாலும் நான் சொல்லத ராமன் மேல கோச்சுக்காதீங்கன்னு சொல்லணும், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். சோ ஒரு மனுஷனுக்கு கவலை இருக்கும் பொழுது பாடலாம், கவலை இருக்கும் பொழுது டான்ஸ் ஆட முடியுமோ? அவர் பரமேஸ்வரர் கூத்தாடிட்டு இருக்காம எப்படின்னு அர்த்தம், எப்பொழுதும் ஆனந்த வடிவமா தான் இருக்கார் அவர். இருந்தாலும் பாக்குறவாளுக்கு அவர் மேல குறைச்சல இருக்கு. அந்த மாமனாரா இருக்கக்கூடிய தட்ச பிரஜாபதிக்கு இவர் மேல குறைச்சலான அபிப்பிராயம். நாலு பேர் மாதிரி இல்ல, பற்ற ஒழுங்கா கட்டிக்கிறது இல்ல, பாக்கிறதுக்கு அழகா இல்ல, இருக்கிறதுக்குள்ளேயே பிச்சைக்காரமா இருந்துட்டு இருக்கார், மூக்கண்ணனா இருக்கார். இப்படின்னு பார்த்து இந்த பொண்ணையே தன் சொந்த பொண்ணு கடைசியில் என்ன சொன்னார், விரோதமா எடுத்து அவளுக்கு அந்த மாட்டு விசேஷத்தை கூப்பிடல. அப்ப என்ன, ஒரு பெண்ணானவள் அவர் புகுந்த ஆத்துல சௌக்கியமா ஆனந்தமாக எல்லாரோட வசத்தியா அவளை வச்சுட்டு இருக்காதா குறதாத்துல மரியாது. அதே மாதிரியே குறதாத்துல இவளுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சா மாப்பிள்ள சும்மா இருப்பார். இந்த பொண்ணு ஒண்ணு நம்ம பண்ண அடிச்சாலும் ஒண்ணு கேட்கறது யாரும் இல்லன்னு வச்சுங்களேன், கடை மேல ஏறி இருக்கோம் ஒன்னே ஒண்ணு இவரும் சேர்ந்து அடிக்க வேண்டியதுதான். காசுகள் சொன்னான் சொல்லாதீங்க, ரொம்ப போயிடுது விவகாரம் என்ன. அந்த பெண்ணா இருக்கிறவ அவளுக்கு பிறந்தாத்துல சப்போர்ட் இருக்க நம்ம ஏதாவது பண்ணினா அவ கண்டைக்கு வந்துருவான்னு தெரிஞ்சாதான் அந்த பக்கம் சொல்லுவாங்க. அவளுடைய வாழ்க்கை முழுக்க பாருங்க எப்பொழுதுமே இந்த பையன் பல்கிரமம் தான் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கு. அப்படி இருக்க தொட்டு தான் அவ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம விவாக சந்தர்ப்பத்துல இப்படி இருக்க. அந்த விவாக சந்தர்ப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த பொண்ணை எப்படி பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, நான் பொண்ணை சாட்சாத் மகாலட்சுமி தாயார நினைக்கிறேன், அந்த பையனை மகாவிஷ்ணுன்னு நினைக்கிறேன். மகாவிஷ்ணுவா இருக்கும்பொழுது அவளை பார்த்தாலே புண்ணியம். விவாக சந்தர்ப்பத்துல யாருக்கு விவாகம் நடந்தாலும் சரி, பிராமண ஆளுக்குதான் மகாண்மி ஆளுக்குன்னு அப்படி இல்ல, எந்த வதுவராளா இருந்த போதிலும் அவளை அந்த விவாக சந்தர்ப்பத்துல போறத மனையில பார்த்தோமே ஆனால் அவளுக்கு நிஜமாக மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் பார்த்ததான புண்ணியம் ஏற்படுறதுன்னு வேதங்களை சொல்றான். ஆகையால் தான் விவாகம்னு சொன்னா நம்ம போய் பார்த்துட்டு வர்றோம். பார்த்துட்டு ஆசீர்வாத சுமங்கல் இது எம்பதூதி மாம்சமே தபஸ்யதா சுமங்கலிகளே நீங்கள்லாம் வாருங்கோ, சுமங்கலீரியம் சமே தபஸ்யதா நீங்கள்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை பாருங்கோ. அந்த சுமங்கலிகளுடைய பார்வை இருக்க பார்த்தா அம்பாளை பூஜை பண்ணி பண்ணி அவளுடைய பார்வை இந்த பொண்ணுக்கு சௌமங்கல்யம் கொடுக்குமா, அவளதான் கேட்கறது. நீங்க கிஃப்ட் கொடுக்க சொல்லல வேதம், நீங்க கொடுத்தா வாங்கிறார் முழுக்க. சுமங்கலீரியம் சமேத வதூரியம் சமேத பத்யதா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டு யாதாஷ்டம் விபரேசனம் பார்த்துட்டு போங்க, நீங்க பாட்டுக்கு உங்க ஆட்டுக்கு போங்கிறது. அப்படி அந்த விவாக சந்தர்ப்பத்துல மகாலட்சுமி மகாவிஷ்ணு நினைச்சுண்டு மகாவிஷ்ணுவாக அந்த பையனை கருதி அவருடைய பாதங்களை அர்த்த பாதங்களுக்கு அலங்கி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாத்தியம் கொடுக்கறதுன்னு வச்சிருக்கேன் பாத்தியட, இதனுடைய ஸ்வரூபம் யாருக்கு பண்ணிட்டு இருக்கோம், பகவானுக்கு பண்ணிட்டு இருக்கோம், குருவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். உபநயன காலத்துல அப்பா குரு ஸ்தானத்துல இருக்காருன்னு குருவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடியதா இருந்த பாத்தியம் என்ன பண்றது, எதற்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தேன்னா, மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபமும் போகணும். நான் இதற்கு மேல பூஜை பண்ண போறேன், பூஜை பண்றதுக்கு முன்னால நான் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கிறது ஸ்நானம் பண்ணினால அவுட் சைடு சுத்தமா ஆகலாம், உள்ள இருக்கக்கூடியதான மனசுல சுத்தம் வேணும். மனசுல என்ன சார் அசுத்தம் இருக்குன்னு, ராகத்வேஷாதிகள் இருக்கு. இந்த ராகத்வேஷங்கள்னால செய்ததான புண்ணிய பாபங்கள் இருக்கு. புண்ணியமும் கஷ்டமா, ஆமா புண்ணியமும் போகணும் பாபமும் போகணும், அப்பதான் மனசு சுத்தமா இருக்கணும். ஆகையால் அந்த புண்ணிய பாவங்களுடைய சங்கம் இல்லாம இருக்கணும், அப்பதான் இவனுக்கு ஞானம் உண்டா. நிறைய புண்ணியம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேரும், நிறைய காசு இருக்கும், நிறைய வசதிகள்லாம் இருக்கும், எல்லோரும் வந்து பேசிட்டு இருப்ப. காலம் இருந்து சாயங்காலம் வரை உங்க காலத்துல குரூப் ஆஃப் விசிட்டர்ஸ் ஒன் பை ஒன் வந்துட்டே இருந்து என்ன ஜெபம் பண்ணி ஒண்ணும் பண்ணல. அதுக்காக கெட்டவளா வந்து உங்களுக்கு சோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, வந்து பாக்கறா நல்ல வார்த்தை பேசிட்டு போறா, நன்னாத்தான் இருக்க, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா டைம் அப்படி போயிட்டே இருக்கே தவிர பத்து காயத்திரி பண்ண விட மாட்டேங்கிற அப்படிங்கிற அளவுக்கு. அதோட மட்டும் இல்ல, இது போல இருந்ததுன்னா இவருக்கு கர்வம் வேற வந்துருக்கு, அனுஷ்டானம் குறைஞ்சிருக்கு. ஆகையால் புண்ணியமும் நம்ம நினைக்கிறோமே தவிர இரும்பு செங்கிலி பாபமா இருக்குமே ஆனால் தங்க செங்கிலி புண்ணியம்னு வேதம் சொல்றோம். ஆகையா புண்ணியமோ பாபமோ ரெண்டும் போனாதான் நீங்க சௌக்கியமா இருக்க முடியும். அந்த புண்ணிய பாபங்கள் எங்க இருக்கு கேட்கலாம், கொஞ்சம் எங்க இருக்கு சார், ஆகாசத்துல இருக்கா, சூரிய பகவானத்துல இருக்கா, வேற எங்கேயாவது இருக்கா? ஏன்னா இப்ப இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு காசு சொல்ல நம்ம கையில வச்சுக்கிறது இல்ல, திருடம் வரான்னு அபிப்பிராயம். எங்க வச்சுருக்கோம், பேங்க் லாக்கர்ல வச்சோம், அக்கவுண்ட்ல வச்சுருக்கோம். விவகாரம் முழுக்க இந்த ஒரு அக்கௌண்ட் போடுறது வேற அக்கௌண்ட்ல வச்சுருக்காரு. என்ன விவகாரம், கையில மட்டும் வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துல இருக்கணும். அதே போல என்னுடைய புண்ணிய பாபங்கள் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கு. உங்க மனசுல இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்க மனசுல எவ்வளவு புண்ணிய பாபம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அது பார்க்க நான் அப்படி தயார் பண்ணிட்டு இருக்கேன். டிபாசிட் பண்ணத்தான் தெரியும், வித்ராவும் பண்ணலாம், ஆனா எந்த அளவுக்கு இங்கே எந்த அளவுக்கு இங்கே சார்ட கொண்டதுதான் தெரியும். அவர்தான் எனக்கு பேலன்ஸ் போட்டு கொடுக்கப்படாத எவ்வளவு என்ன இருக்கு என்ன, அது என்ன அது என்னமோ ஒரு அக்கௌண்ட், இந்த வருஷம் முதல்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சேர்த்துட்டு இருக்க, முதல்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு, இதெல்லாம் என்ன சார் இன்னைக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொன்னா பெரிய இல்ல கணக்கு போட்டு கொடுப்பாரு விவகாரம் முழுக்க. அதற்கெல்லாம் விவகாரம் அதே மாதிரி தான் பகவா, இதுல எங்க ஆரம்பிச்சிருக்க அக்கௌண்டன்சில என்ன போடுறாங்கறத வேதத்துல எப்படி சொல்லி இருக்கு அதை சார். இதே மாதிரிதான் தெரியும் புண்ணிய பாபங்கள், இந்த புண்ணிய பாபங்களானது நம்ம மனசுல இருக்கு, மனசுல இருக்கிறது மட்டும் இல்ல நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்க மனச அந்த பக்கமே போன்னு தூண்டிட்டு இருக்கு. தானம் பண்ணிட்டு இருக்கிறதா கொஞ்சம் விசேஷமா இருக்கா, சரி புண்ணியம் வந்திருக்கு நல்ல பண்டிகை நாள், நாலு பேருக்கு போர் பீப்புளுக்கு ஏதாவது தானம் பண்ணும், அதுதான் அவனுக்கு தோன்றது. பாபம் பண்ணிட்டு இருக்க என்ன பண்றது, இன்னொருத்தனோட வந்து சேர்ந்தானே அவனோட கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்கான், ஏன் சார் பேசுறேன்னு வழக்கம். அப்ப என்ன யார் எந்த துறையில எப்படி இருக்காளோ அதுக்கு தக்கவாறு அவ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வாசனை வழக்கம். இது மட்டும் அடுத்த ஜென்மா கூட போறதாம், அனுத்ராமம் தம் பிராணோ அனுத்ராமந்தி, பிராணம் அனுத்ராமம் தம் சர்வே பிராண அனுத்ராமந்தி தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்சா. இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு நீங்க போகணும் என்று நினைக்கிற காலத்தில் நீங்க படிச்சதான படிப்பு, நீங்க என்ன படிப்புனா உபாசனை வேதாந்த ஜானம், அதற்கு கர்மணி கர்மாக்கள் என்னென்ன பண்ணினீங்களோ இவைகள் போறது பூர்வ பிரஜாதா. இந்த ஜென்மால என்னென்ன வழக்கின்னு இருக்கோ அது போகும், குழந்தை எல்லாம் பொம்மரம் விட்டு இருக்க, அடுத்த ஜென்மால வேகமா பொம்மரம் விட கத்துப்பான். இந்த சம்ஸ்காரம் அப்படியே இருக்குதான் சொன்னேன். இப்ப விவகாரம் என்ன, இத்தனையும் பின்னால வருது உபனிஷத்து சொல்றது இப்படி குழந்தை அர்த்திக்கிறோம். ஆகையா இந்த மனசுல இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களும் புண்ணியமும் பாபமும் அப்படி கொத்து கொத்தா இருக்க பார்த்தா இவைகள்லாம் போகணும். கால அழுக்கெல்லாம் சேர்ந்திருக்குன்னு என்ன பண்ற, ஜலத்தை விட்டு அலம்புறோ இல்லையோ, அதான் இங்க அலம்புறது பாருங்க. புண்ணிய பாப ரஜஸ்தங்க மம நாஸ்தி வேதனம் பாத்யம் சமர்ப்பயேத் வித்வான் சர்வ கல்மட நாசனம். பாத்தியம் எதுக்கு கொடுக்கிறேள், காலம் வரது ஜலம் எதுக்கு கொடுக்கிறேள், கால இருக்கக்கூடியதான் அழுக்கு போகணும், இது ஜெனரலா தெரிஞ்சது. ஆனா அழுக்குங்கிறது எப்படிப்பட்டதான அழுக்கு, புண்ணியபாப ரஜசங்க புண்ணியமும் பாபமும் எனக்கூடியதான ரஜசு அந்த தூசி அதனுடைய சங்கமானது மமன அஸ்தி வேதனம் எனக்கு இல்லை என்றதான ஒரு எண்ணம். அபஹதபாத்மா விதரோ விமிருத்யு விசோகோ விஜிகர்சோ அபிபாச சத்யகாம சத்ய சங்கல்பா. பிரம்மதேவர் சொல்ற ஒரு நாளைக்கு அவர் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார் பிரம்மலோகத்திலிருந்து, ஒரு எட்டு குணங்களோட ஒரு பிரம்மம் இருக்கு, இத தெரிஞ்சிட்டவனுக்கு எல்லா லோகத்துக்கும் ஆதிபத்தியம் வரும் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். இது என்னடா பேப்பர்ல டிவியில சொல்லல, அது அப்படியே பரவிட்டு இது போல இருக்கிறதா சார் வேகமா பரவும். இந்த ஹியர்ஸே இருக்க பத்தில அதுதான் ரொம்ப வேகமா பரவும். நிஜமாக அப்படியே சொன்னோம்னு வச்சுங்களேன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பாப்பா மறந்துடுவா, அது இப்படி ரகசியமா இருக்கிறது சொன்னோம். இந்த காது காது சொன்னேன்னா அது வேகமா பரவது. கொஞ்ச நாளைக்கு இந்திரன் கல்லாம் விழுந்தது, அதே போல கீழே பாதாள லோகத்துல கூடியதான விரோச்சனன் காதலையும் விழுந்தது. நம்ம பார்த்தாளா அதாடா எனக்கு ஏழு லோகம்தான் இருக்கு, கீழே இருக்கிற லோகங்கள் விரோச்சன கையில இருக்கு, இது தெரிஞ்சிருந்தா நமக்கு பதினாலு லோகங்களும் நம்ம கையில வந்துருமே, சரி அவன் அடிச்சுட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு. இதை கத்துக்கிறதுக்காக இவன் பிரபல பிரஜாபதி லோகம், அவன் மட்டும் பறச்சலா அவனும் பார்த்தா நான் கத்துட்டேன். அந்த இன்டர்நெட் இருக்கக்கூடிய லோகங்களும் எனக்கு வருமே நான் சொல்லு அவர் பண்ண இந்த போற பரி என்ன இவாளை கண்டா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு பெரிய டாப் சீக்ரெட் அங்க போறவரு இவர் நிக்கிறார் நீரே வந்து அப்படின்னா நீரே வந்து ரெண்டு பேரும் ஒரே ஐடியா தான். ஓஹோ நீர் என்ன ஜெயிக்கணும் நான் என்ன ஜெயிக்கணும், பிரஜாபதி பார்த்தார முதல்ல இந்த எண்ணம் உங்களை போட்டோம், ஒரு 32 வருஷம் பிரம்மச்சரியத்தோட இருந்தா அப்படின்னு என்ன மனுஷன் பக்கத்துல இருந்தா சங்கா சஞ்சாயத்தே காம காமா குரோதோ விஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோக சம்மோக ஸ்ருதி விப்ரம. ஆபீஸ்லயே ஒருத்தர் ஒருத்தர் எதிர இருக்க உத்தியோகத்துல வேலை செஞ்சுட்டே இருக்க சங்கா சஞ்சாயத்தே காம. கொஞ்ச நாள் ஆச்சு லவ் முதல்ல ஆரம்பிச்சதுன்னா என்னடா இப்படி தானே ஆறுதுல விவகாரம் என்னாச்சு, இவ ரெண்டு பேரும் விரோத பாவனையோட வந்திருந்த போதிலும் கொஞ்ச நாளைக்கு ஒன்னா இருந்து இருந்து அவளுக்கு விரோதம் போய் என்னமோ தெரியாத வந்துட்டோம். 32 வருஷம் இங்க இருக்கணும், பாதியில போகணும்னா எனக்கு படிப்பு வரலன்னு ஒட்டலேன்னு வந்து விடுவான்னு 4 பேர் சொல்லும். இது வேற என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும் பாத்தேடா, அதுதான் பாத்தியம். புண்ணியபா பரஜஸ்ரங்க மம நாஸ்தி வேதனம் பாத்தியம் சமர்ப்பயே வித்வானு. இது எதற்காக வித்வானுங்கிற, சாதாரணமா உலகத்துல இருக்கிற மனுஷியாளுக்கெல்லாம் ஒரு அபிப்பிராயம், என்ன அபிப்பிராயம் தெரியுமோ, பாவம் தான் போகணும், புண்ணியம் நமக்கு ஏறணும். புண்ணியம் நிறைய இருந்ததுன்னா நிறைய காசு வரும், நிறைய வசதிகள் வரும். எல்லோரும் என்ன போட்டிக்கொண்டே இருப்பா, நான் வசதியோட இருந்துருக்கலாம், ஆனந்தமா இருக்கா. இது வந்த பிறகுதான் தெரியும்னு இந்த கட்டங்கள்லாம் செப்பார். நிறைய காசு வந்த பிறகுதான் அந்த பகவான் பிரம்மதேவர் என்ன பண்ணினாரா, காசு நிறைய இருக்கிறவருடைய முகத்துல சிரிப்பு வைக்கல. அவரிடத்துல சில மிஸ்டேக் கண்டுபிடிச்சேன். ஒரு கவி, கவிக்கு எல்லா சுவாதந்திரியும் உண்டு. என்னடா அந்த பணம் நிறைய இருக்கிறவாடைய முகத்துல ஒரு சிரிப்பை உண்டு பண்ணலையா அவர், ஏன் சுவாமி அப்படின்னு. அது பணம் நிறைய வந்துருச்சுன்னா அவளுக்கு 4 பேரோட பழகிறதே கஷ்டம் சார். யாரோட பழகினா கடன் கேட்டுருவாரோ, கடன் கொடுத்தோம்னு வச்சுங்களேன் அது அன்னியோட கிட்னாப் பணம் சொல்லிதான் கொடுக்க வேண்டியது. ஏன் தெரியுமா, நான் திருப்பி கொடுத்த ஒரு 10,000 உங்களை கொடுத்தார், அவரு திருப்பி கேட்டாருமா, உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு இந்த 10,000 தானே குறைஞ்சு போடுற, 100 கோடி வச்சுருக்க, என்னுடைய ஒரு 10,000 கொடுக்காது என்ன, என்னால கொடுக்க மாட்டேனா அப்பா, எனக்கு வேணுமாப்பா, உமக்கும் வேணுமா, 10,000 வந்தா தான் என்ன கோட்டை கட்ட போடா, எப்படி வாங்குறப்ப எப்படி சொல்ல முடியுமா, இப்ப என்னடா கொடுக்க. அதுலயும் உமைட்ட நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அமெரிக்கா கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அப்படியும் கொடுத்தாலும் 10,000 வாங்கிட்டு 10-10 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்லயே கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஆனா அப்பப்ப கொடுங்க, வந்தது வந்தது கொடுத்துட்டே இருக்கேன், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, நீங்க எப்பத்தைஸ் நீ அப்படின்னா என்னுடைய கட்டத்தை புரிஞ்சுட்டு நீங்க நினைக்கணும் அப்படின்னு. 10,000 கொடுத்தது சரி, இப்ப வரப்ப அவரும் கொடுத்துட்டு இருக்கான், கொடுக்க கொடுக்க நாம் செலவு பண்ணிட்டே இருக்கமே தான் மூலத்தை போல. இப்படி கொடுத்தா வரதில்ல, கொடுக்கலன்னு வச்சுங்களேன் பர்மனண்டா நமக்கு விரோதி ஆயிடுற. இவ்வளவு காசு வச்சுன்னு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், கொடுக்கல சார், அந்த மனுஷனுக்கு மனசே இல்ல சார், ஹார்ட் அட்டாக் வந்தது, இப்பதான் தெரிஞ்சது ஹார்ட் இருந்ததுன்னு முழுக்க இருந்தா இப்படி எல்லாம் சொல்றான். லோகத்துல தெரியறதோ இல்லையா, அப்ப இந்த பணமும்னு ஒண்ணு இருக்குமே ஆனால் அது நிஜமாக மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதெல்லாம் பார்க்கணும், உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போல பணமோ வசதியோ புகழோ ஒரு மனுஷனுக்கு நிஜமான பர்மனன்ட் ஹாப்பினஸ் கொடுக்கல. நீங்க பாட்டுக்கு ரொம்ப புகழோட வந்துருச்சு உமக்குன்னு வச்சுக்கலேன், அப்படியே வெளியில போக முடியாது, யாரு போனாலும் இன்னும் காமிச்சிட்டு இருப்பாரு. நீங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டு ஒரு பீச்சில் போயிட்டு காலாரம் நடந்து தவிர ஒரு சினிமா ஸ்டார்ட் பண்ண முடியுமா, ஏன் சார் புகழ் ஜாஸ்தியா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல, அப்படி ஆயிடும். ஆகையால் விவகாரம் என்ன, பாபம் எப்படியோ புண்ணியமும் இப்படித்தான் ஒரு பந்தகம், புண்ணியமும் பாபமும் ரெண்டும் போனாதான் மனசு நிம்மதியா இருக்கும். அதனால புண்ணியபா பரஜஸ்ரங்க மம நாஸ்தி திவேதனம் பாத்தியம் சமர்ப்பயே வித்வான். இதுக்காகத்தான் வித்வான் போட்டிருக்க, இதன அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சர்வகல் மட நாசனம் அது ஒண்ணு, குருவுக்கோ அல்லது பகவானுக்கோ நீங்க பாத்தியம் சமர்ப்பணம் பண்றேன் கால நம்புறேன், அதுக்கு என்ன சார் பிரயோஜனம், சர்வகல் மட நாசனம் எல்லா பாபங்களும் போறான். அந்த குழந்தை காயத்ரி மந்திரத்தை அழித்துக் கொள்ள போறது, அந்த காயத்ரி மந்திரமா நமக்கு ரொம்ப உயர்ந்ததான ஒரு நிலையை கொடுக்கும், காயத்ரியா பரோ மந்திரஹா நமாதம் தெய்வத்தம் பரம். காயத்ரியோட உசத்தியான மந்திரமே கிடையாது, எல்லா பாபங்களையும் போக்கடிக்கும். அப்படிப்பட்டதான் அந்த குழந்தை காயத்ரி மந்திரத்தை எப்போ சக போறான், அவன் மனசுல ஏதாவது கொஞ்சம் பாபம் இருந்தா அந்த பாபமும் போகணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை தான் காலம்ப வைக்கிறான். அந்த குருவா இருக்கக்கூடியதான அப்பா கால அலம்பி பண்ண சொல்றா. அதனால பாத்தியம் சமர்ப்பயே வித்வா சர்வ கல்மடநாதனம். இப்ப பாத்தியமாச்சு, அடுத்த உபகாரம் என்ன? அர்த்தம் ஹத்தே அர்த்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஹத்தையோர் அர்த்தம் சமர்ப்பயாமி. இது சொல்றது அர்த்தம் அர்த்தம் சமர்ப்பயாம் ரெண்டு தரம் சொல்றோம். என்ன சம்பிரதாயத்துல பாத்தேன்னா பாத்தியம் பாத்தியம் சமர்ப்பயாமி, என்ன ரெண்டு காலம் இருக்கணும், ரெண்டு தரம் பண்ணணும் நமக்கு. என்ன அர்த்தம் அர்த்தம் சமர்ப்பயாமின்னு சொல்லியோ அதுக்காக பாத்தியத்தையும் பாத்தியம் பாத்தியம் தான். ஏதோ பாத்தியம் சமர்ப்பயம் சொன்னா போறோம், அர்த்தம் மட்டும் ரெண்டு தரம் சொல்லணும். அனாதிகல்பூலிங்கமர்ப்பணம் அர்த்தம் கையலம்பரத்துக்கு ஜலம். ஏன் கையலம்பரத்துக்காக ஜலம் கொடுக்க போறேன் அப்படின்னா அடுத்ததாக ஆசமனம் பண்ணப்படும். இந்த ஆசமனம் பண்ணும் பொழுது தீர்த்தத்தை கொடுக்க போறேன். தீர்த்தத்தை கொடுக்கும் பொழுது முதல்ல கையலம்பிட்டு அப்புறம் தீர்த்தத்தை சாப்பிடணும். கையால எதை சாப்பிடும் பொழுதோ நிறைய வெளியில எக்ஸ்போஸ் ஆகக்கூடியதான பார்ட் எதுன்னு உள்ளங்கைதான். எழுதுறப்போ வேற எந்த செயல் பண்ணும் பொழுதோ உள்ளங்கையால தானே பண்ணிட்டு இருக்கோம். அது உள்ளங்கையில தான் அழுத்து ஜாஸ்தியா சேர்றதுக்கு அவகாசம் உண்டு. அந்த உள்ளங்கையால நீங்க சாப்பிடுற இந்த ஸ்பூன் இப்பதான் வந்தது ரெஸ்டாரண்ட் சம்பிரதாயம். நம்ம கையால சாப்பிடுறதுதான் வழக்கம், செஞ்சு கையால சாப்பிடணும். அதுக்காக தான் பகவான் கொடுத்திருக்காரு கைகளை. இந்த கையில அழுக்கு இருக்கிறையானால் இவனுக்கு அபகாரம் பண்ணுங்கிற அபிப்பிராயத்துல கையலம் வருதுன்னு வச்சுக்கோம். அதனாலதான் கை காலம் வாங்கும் ஆகாரம் சாப்பிடுறதுக்கு எப்போ எது சாப்பிடுறாலும் கை காலம் வரணும்னு சொல்றோமோ இல்லையா. இந்த கையலம் வருது இருக்க இது எதுக்குன்னா அடுத்ததாக ஒரு இது நடக்கிறது ஆசமனம் பண்ண போறோம். ஆசமனம் எதுக்குன்னு அதை அப்ப சொல்ல போறேன். இப்ப வேண்டாம், ஆசமனம் நிச்சயமா கொடுக்க போறோம். அந்த ஆசமனம் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னால கை சுத்தமா இருக்கணுமோ இல்லையோ அதுக்காக என்ன அனாதி கல்பவில் விதிருத்த மூலாஜான கலாஞ்சலி. அனாதி கல்பமாக எத்தனையோ நாட்களாக நம்ம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம். என்னதுன்னு அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். எதை கேட்டாலும் தெரியல தெரியலதான் அந்த அஜ்ஞானம் இருக்கு. மூலாஜ்ஞானம் நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன்னா நான் இன்னார்னு பேரை சொல்றானே தவிர நான் இன்னார், இந்த குலத்துல பிறந்திருக்கேன், இந்த புத்தகத்துல பிறந்திருக்கேன், இன்ன படிச்சிருக்கேன், இன்ன பணத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு தன்னை பத்தி பெரிய பயோடேட்டா. அது மட்டும் ஒரு 20 பக்கம் போறது, ஒண்ணும் இல்ல, சொன்னதையே சொல்லிட்டே இருக்கான் விவகாரம் முழுக்க. அதனால யூ ஷுட் டெல் யுவர் செல்ஃப் என்ன அபூர்வமான நிலை பார்த்தல, உங்களை நீங்களே வித்துக்கணுமா, என்ன விவகாரம் என்ன, நாலு பேருக்கு சொல்லணுமா. எங்க ஊர்ல வேதத்தை படிச்சவ எதையும் சொல்ல மாட்டான். என்ன பத்தி நீங்க நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு நான் ஏன் சொல்லணும் உங்களுக்கு? ஏன்னா நான் உத்தியோகத்தில் போய் இன்னொருத்தர சந்தோஷப்படுத்தி நான் வாங்கறதுக்காக இல்ல, நான் எல்லோருக்கும் கொடுக்கத்தான் வந்திருக்கேன். வித்யாஹவ இப்ராமணமா ஜகாமா. வித்யாவது பிராமணன் வந்து சேர்ந்திருக்கு சேவதையே காப்பாத்துறதுக்காக. எப்ப விடுமோ அவனை கொடுக்கறதுக்கு குருவானவர் எப்பொழுதும் கொடுக்கத்தான் சித்தமா இருக்க. நீங்க கொடுத்திருந்தா ஏதோ கொடுத்தா சரி இருக்கட்டும், அவ்வளவுதான், ரிஜெக்ட் பண்ணல. அதே சமயத்துல வேணும்னு எதிர்பார்க்கல. 8 வருஷம் 10 வருஷம் வேதாத்தியனம் பண்ணின பிறகு அந்த குழந்தை ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கிறாய், இல்லைன்னு நீ சௌக்கியமா போயிட்டு வாப்பா. இவருக்கும் வேண்டியதான தேவைகள்லாம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஆனா இது வேணும் அது வேணும் நினைக்கல குருவானவர் எங்க ஊர்ல. ஆனா விவகாரம் என்ன, வேதிக் கான்செப்ட்ல அப்படி இருக்கு. இப்ப முதல்லயே என்ன பண்ணிட்டு இருக்கான், அவளை சம்பாதிக்கணும், இவளை சம்பாதிக்க, எல்லா உலகத்துல இருக்கிற காசெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல இவன் இருக்கான். அதனாலதான் இவன் என்ன செய்யணும், தன்னையே வித்துக்க வேண்டியதான தீனமான ஒரு பரிஸ்தி வந்தாச்சு. ஆகையா இத பத்தி தன்னை பத்தி தான் எதுக்கு சொல்லணும், சொல்லிக்கிற அழைப்ப. கல்யாண பத்திரிகைகளை நான் என்ன படிச்சிருக்கேன்னு பேசுக்கிறேன், எம்ஏன்னு போட்டுக்கணுமா, நீ போட்டுட்டா தான் தெரியும் உங்க கௌரவம் வருமா. கொத்தனா அவ்வளவுதானா, பிஹெச்டி படிக்கலையாமா, எம்ஏன்னு போட்டதுல விளைவு என்ன சார், இவ்வளவுதானா சார் அப்படிங்கிற என்ன விவகாரம்னா அந்த பரிச்சேதமே இல்ல பாருங்க. அப்படி இந்த எதத்தான் தெரியலே தெரியலேங்கிற ஒரு விவகாரம் பார்த்தல, இதுதான் மூலாஜ்ஞானம். இந்த மூலாஜ்ஞானம்ங்கிற ஒரு அழுக்கு மனுஷனுக்கு இருக்கு. அதனால அந்த அநாதி கல்ப விதிருத்தா அநாதியாக நாட்களா இருக்கக்கூடியதான இந்த சம்பாதிச்சு வச்சுன்றது அதை சுமந்துட்டு இருக்கானா மூலாஜ்ஞானம். அந்த மூலாஜ்ஞான ஜலாஞ்சலி விசுஜே ஆத்மலிங்கத்த, அந்த ஜலாஞ்சலி மூலாஜ்ஞானத்தை பகவானுக்கு முன்னால விட்டுருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? ஈசான சர்வ வித்யாதான், எல்லாம் அறிந்தவர். அந்த ஞானிக்கு முன்னால நம்ம போய் நம்ம அஜ்ஞானத்தை அவர்கிட்ட விட்டோமையானால் அப்ப நமக்கு க்ஷேமம் வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துலதான் பாத்தியத்தை கொடுத்துருக்கோம், அர்த்தத்தை கொடுக்கிறோம். கையால கொடுத்து அவளுக்கு அஞ்சலியோட அஞ்சலின்னு ரெண்டு கையும் இப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு அஞ்சலின்னு எப்படி கொடுத்து கொடுக்கணும். அர்த்தத்தை எப்படி கொடுக்கறேன்? சந்தியா வந்தது அர்த்தத்தை எப்படி கொடுக்கறேன்? ரெண்டு கையால சேர்த்துதானே கொடுக்கறேன். சேர்த்து தலை வரைக்கும் எழுந்து கீழே விழடும். அப்படி சூரியனுக்கு அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா சூரியனை சண்டை போடுறதுக்காக சில ராட்சசால இருக்கலாம். மந்தேகவாள்னு பேருங்கிறது வேதம். நீங்க ஜலத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ராட்சசால அழிக்கக்கூடியதான சக்தி சூரியனுக்கு உண்டாருதான். வேதம் அப்படி சிகரெட்டிவா பேசுவேன். நீங்க குடுக்கலன்னா சூரியனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால அந்த ராட்சசாலே ஜெயிக்க முடியாது. ரேபோர் கொடுக்கிறது வேதம். ஆனா அந்த வேதமே எப்படி சொல்றதுன்னு அந்த அரக்கன் பேர் என்ன தெரியுமா? மந்தேஹாள்னு பேர். மந்த ஈஹா, ஈஹான நான் இதை செய்யணும் எனக்கூடியதான மனசுல எண்ணத்துக்கு ஈஹான்னு பேர். அது பறிச்சு போயிடுதுன்னு வச்சுங்களேன், மனுஷனுக்கு அந்த பிராம்டிங் போர்ஸ் இருக்க, இத பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும்ங்கிற எண்ணம் மனசுல இருக்கிறவன் தான், அந்த மோட்டிவேஷன் இருக்கிறவன் தான் ஒரு காரியத்தை பண்ணுவான். நான் இது பண்ணணும், எல்லாரோட வசதியா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். அது எங்க இருந்து வரும் சார்? யூ ஷுட் மோட்டிவேட் அதர்ஸ் தலையெழுத்து வராது. அவனவனுக்கா மனசுல இருக்கணும், அவனவனுக்கா இருந்தா தான் வரும். அந்த மந்தேகம், அந்த மோட்டிவேஷன் குறைச்சலா இருக்க பச்சடா, அது இருந்தா பிரயோஜனம் இல்ல. அந்த அதை போக்கடிக்கிறது அதுக்காக தான் அர்க்ய பிரதானம் கொடுக்கணும். அதனாலதான் காயத்ரி மந்திரத்துக்கு முன்னாலேயே அர்க்ய பிரதானம். காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்ல போறேன் அதுக்கப்புறம் தான் பண்ண போறேன், அதுக்கு முன்னாலேயே அர்க்ய பிரதானம். வேதமா சந்தியாவந்தனத்தை வச்சு பேசணும்னாலே ஒரு மாசம் பேசலாம். ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் பேசினாலும் யாரு கேட்க போறது இல்ல. நமக்கு அவ்வளவு ஸ்ரத்தா சந்தியாவந்தனத்துல இருக்கணும். இருந்தாலும் இந்த மந்தேகால்னு ஏன் சொல்லி இருக்கு? மனுஷனுக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வேணும். அது இருந்தா தான் காசோ புகழோ ஏதோ ஒண்ணு அவனை தூண்டணும். அப்படி இந்த தூண்டுறது குறைஞ்சால் அது மறுபடியும் அவனை தூண்ட வைக்கிறது பத்தில, அதுக்காக தான் அர்க்ய பிரதானம். இந்த பகவானுக்கு ஏன் அர்க்ய பிரதானம் பண்ணி கொடுத்துருக்க? நமக்குள்ள இந்த இது வரணும், அது அடையணும், இது அடையணும் எனக்கூடியதான ஆசை இவனுக்கு வரணும். அந்த ஆசை வந்தால் கர்மாவப்படும். என்ன காமையேவ பிரவர்த்தகான்னு சொல்றது பத்தியா, அது வரணும். அதுக்காகத்தான் அர்க்ய பிரதானம். சாதாரணமாக இந்த கர்ப்ப பஞ்சமி விரதம், மற்ற மகாலட்சுமி விரதம், சூரிய விரதம், கிருஷ்ணாஷ்டமி விரதம், இது பண்றதுனா கடைசியில் அர்க்ய பிரதானம் போட்டிருக்கா. கேர்ஃபுல்லா விட்டோம் நம்ம புத்தகத்தை பாருங்க, ஆத்துக்கு போய் இந்த விரத கல்பத்துல கடைசியில பூஜா பத்திரத்துல அர்க்ய பிரதானம் மூணு அர்க்கியம் திருஅர்க்கியம் சமர்ப்பியாமி அர்க்கியம் சமர்ப்பியாமின்னு இருக்கோம். நம்ம அதுக்கு முன்னாலேயே கதை முடிச்சுடுது. கதை கூட சில பேர் இல்ல, நைவேத்தியம் முடிச்சதுமே கிளம்பி போயிட்டு இருக்கா சார். ஏன்னா அன்னைக்குன்னா ஐபிஎல் மேட்ச். எங்க விவகாரம் முழுக்க இப்படி இருந்துட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. ஆனா அர்க்ய பிரதானம் ரொம்ப முக்கியமானது மனுஷனுக்கு. இத பண்ணணும் எனக்கூடியதான உள்ள தூண்டுகோல் இருந்தானா அவன் பண்ணுவான். அதற்காக சொல்லி ஆத்மலிங்கேவ அர்க்ய சமர்ப்பணம் இப்படி அர்க்கம் வரைக்கும் ஆச்சு. அது கடம் எது அது அப்புறம் சொல்ல அடுத்த ஸ்லோகத்துல வரும். அர்க்கங்களோ அபிஷேகங்களோ, அபிஷேகம் வரும் பொழுது எந்த ஆர்டர்ல அபிஷேகம் பண்ணணும், எதற்காக அபிஷேகம் பண்ணணும், ஏன் அபிஷேகம் பண்ணணும், இவைகள்லாம் மேல போய் சொல்ல போறது அப்ப சொல்றேன். அதனால அனாதி விசுஜே ஆத்மலிங்கஸ்ய ததேவ அர்க்ய சமர்ப்பணம் பிரம்மானந்தாப்ய கல்லோள கணகோட்யம் சலேசகம் சிவந்தி இந்திராதய இது ஞானம் ஆசமனம் மதம் அப்படின்னு ஆசமனம் சொல்ல போற. இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த